வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பச்சை பயிரில் மஞ்சள் தேமலுக்கான உயிரி தொழில்நுட்ப அணுகுமுறை பற்றி இந்நிகழ்ச்சியில் விரிவாக பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உயிர் தொழில்நுட்பத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சுதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் பச்சை பயிரில் மஞ்சள் தேமல் நோய்க்கான உயிரி தொழில்நுட்ப அணுகுமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பச்சை பயிரில் மஞ்சள் தேமல் நோய்க்கான உயிரி தொழில்நுட்ப அணுகுமுறைகளை பற்றி காணலாம். பருப்பு வகைகளில் முக்கியமான உணவு பயிர்கள் ஆகும். அவை உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அத்துடன் நம்மளோட ஆரோக்கியமான உணவுகளுக்கு பங்களிக்கின்றன. அவை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தாவர அடிப்படையிலான புரதங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் முக்கியமான மற்றும் மலிவான மூலமாகும். அவை குறைந்த கொழுப்பு உள்ளடக்கத்தை கொண்டிருக்கின்றன, பூஜ்ய கொலஸ்ட்ரால்ஐ கொண்டிருக்கின்றன, மேலும் நார்ச்சத்தின் குறிப்பிட்டத்தக்க மூலமாகும். பருப்பு வகைகள் உலகில் மொத்தம் 171 நாடுகளில் வளர்க்கப்படுகின்றன. உலர்ந்த தானியங்களுக்காக அறுவடை செய்யப்படும் பயிர் வகைகள் மட்டுமே பருப்பு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான பருப்பு வகைகள் குறைந்த சத்துக்களுடன் சூழலில் வளர்கின்றன. இது தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் செய்வதற்கான முழு மரபணு திறனை அடைவதை தடுக்கிறது. அதிகபட்ச பயிர் விளைச்சலுக்கும் அந்த பயிரின் சராசரி மகசூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இது கண்டறியப்பட்டது. பூச்சி மற்றும் நோய் போன்ற உயிரியல் காரணிகள், வெப்பம், குளிர், வறட்சி, உப்புத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து போன்ற உயிரற்ற காரணிகளால் உற்பத்தி தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உயிரியல் மற்றும் உயிரற்ற அழுத்த காரணிகளுக்கு எதிராக காட்டில் இயற்கையாக வாழும் ஒத்த இனங்களின் மரபணுக்கள் மிகவும் பயனுள்ள ஆதாரமாக விளங்குவதாக ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகளில் அந்நிய மரபணுக்களின் ஊடுருவல் இயற்கையாகவே நடந்துள்ளது. இது பயிரிடப்பட்ட உயிரினங்களின் பரிமாணத்திற்கு வழிவகுத்துள்ளது. அடுத்து பருப்பு வகைகளின் மேம்பாட்டை பற்றி காணலாம். பருப்பு வகைகளில் பொதுவான அவரை, தட்டை பயிறு, கொண்டக்கடலை, துவரை, ஃபேபமீன் மற்றும் பச்சை பயிறு ஆகியவை முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மரபணு குழுமங்களில் குறுக்குவெட்டு மற்றும் சைட்டோஜெனடிக், பைலோஜெனடிக் மற்றும் மூலக்கூறு தரவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதன்மை மரபணு குழுமத்துடன் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மரபணு குழுமங்களில் இருக்கும் காட்டில் இயற்கையாக வாழும் ஒத்த ரகங்களை கலப்பினம் செய்யும் போது பொதுவாக மலட்டுத்தன்மை அல்லது குறுக்கு இணக்கமின்மை போன்றவற்றின் காரணமாக சிக்கலுக்குள்ளானது. ஆயினும் கூட இந்த இனங்கள் பல முக்கியமான மற்றும் உயிரியல் மற்றும் உயிரற்ற அழுத்தங்களுக்கு அதிக எதிர்ப்பு தன்மை கொண்டிருப்பதால் அவை மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. திசு வளர்ப்பு நுட்பங்கள் மூலம் இந்த குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் அவை மூன்றாம் மரபணு குழுமத்தில் இருந்து பண்புகளை மாற்றுவதற்கான புதிய கதவினை திறந்துள்ளது. அடுத்து மரபணுவியல் அணுகுமுறைகள் மூலம் காட்டில் வளரும் தாவரங்களினை அதிக அளவில் உபயோகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன. சமீப காலமாக இந்த பயிர்களில் மரபணு வளங்களை உருவாக்குவதில் மரபணு வரைபடம் மற்றும் QTL பகுப்பாய்வு முறைகள் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தியுள்ளது. DNA பகுப்பாய்வு விவரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு மரபணு வங்கியில் ஒவ்வொரு ரகங்களின் மரபணு தனித்துவத்தையும் தீர்மானிக்கவும் அளவிடவும் முடியும். முன்னணி மற்றும் பின்னணி தேர்வு மூலம் மதிப்புமிக்க மரபணு பின்னணியின் ஒருமைப்பாட்டை தக்கவைத்து கொள்ளும் போது பலவிதமான மரபணு வளங்களிலிருந்து மதிப்புமிக்க மரபணுக்களை தேர்ந்தெடுப்பதற்கும் உள்நுழைப்பதற்கும் ஒரு அணுகுமுறையை மூலக்கூறு குறியீடு தொழில்நுட்பம் அமைத்துள்ளது. பருப்பு வகைகளின் முன்னேற்றத்திற்கு நிறைய வழிமுறைகள் உள்ளன. 1990 ஆண்டுகளில் நடுப்பகுதியிலிருந்து உருவியல் மற்றும் மூலக்கூறு மட்டங்களில் காட்டு முன்னோடிகள் மற்றும் தொடர்புடைய உயிரினங்களின் உற்பத்தி திறன் அல்லீல்களின் கொடையாளராக பயன்படுத்தப்படுகின்றன. மரபணுவியல் அணுகுமுறைகள் தொலைதூர தொடர்பை காட்டு உணவர்களிடமிருந்து மரபணுக்களை மாற்றி அனுமதிக்கும் மரபியல் கருவிகளின் வெற்றி பயனுள்ள மரபணுக்களை கண்டுபிடித்து பின்னர் அந்த மரபணுக்களை மற்றொரு தாவரத்தில் மாற்றுவதை பொறுத்தது. இது ஒரு சில பயிர்களில் மற்றும் வெற்றிகரமாக உள்ளது. ஆனால் பருப்பு வகைகளில் மிகவும் ஊக்கமளிக்கவில்லை. சமீபத்தில் பயிறு வகைகளில் நிறைய விளைச்சல் பண்புகளுக்காகவும் அடையாளம் காணப்பட்ட QTL பயிரிடப்பட்ட வகைகளின் வேளாண்மை சந்தை மதிப்புகளை மேம்படுத்தும் இண்டஸ்ட்ரியல் ஸ்பெசிஃபிக் கலப்பினங்களை அங்கீகரிக்கவும் மூலக்கூறு குறியீடு நுட்பத்தை பயன்படுத்தலாம். பருப்பு வகைகளில் அதிக மரபணுக்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் மிக முக்கியமானது. மேலும் பருப்பு வகைகளில் இத்தகைய மரபணுக்களை அடையாளம் காண்பது அந்நிய மரபணு பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் மூலம் வரம்பற்ற புதிய பயிரகங்களை உற்பத்தி செய்ய இயலும். இனப்பெருக்க உத்திகள் முன்னோடி மற்றும் தொடர்புடைய உயிரினங்களின் மதிப்பை மேம்படுத்த நிறைய தொழில்முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உயிரி தொழில்நுட்பத்தில் நிறைய முன்னேற்றத்தை காண முயல்கிறது. பருப்பு வகைகள் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உற்பத்தி திருப்திப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உணவு பயிராகும். மேலும் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் விவசாய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் பருப்பு வகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பருப்பு வகைகள் மேம்பாட்டுத் திட்டங்கள் முக்கிய சவால்கள் உற்பத்தி திறனை அதிகரிப்பது மற்றும் மாறிவரும் காலநிலை சூழ்நிலைகளில் உயிரியல் மற்றும் உயிரற்ற அழுத்த காரணிகளால் ஏற்படும் விளைச்சல் இழப்புகளை குறைப்பதாகும். பயிர் மேம்பாட்டிற்காக தாவர இனப்பெருக்க முறைகள் மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து இந்த அழுத்த காரணிகளுக்கு எதிர்ப்பை தன்மை கொண்ட மரபணுக்களை தேடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அவற்றின் காட்டில் இயற்கையாக வாழும் ஒத்த இனங்களை உபயோகப்படுத்துவதற்கான வெற்றி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பயிரிடப்படும் பருப்பு வகைகளின் மரபணு அடித்தளத்தை விரிவுபடுத்துவதற்கு இயற்கையாக வாழும் ஒத்த அந்நிய மரபணுக்களை உள்நுழைவது தீவிரமாக மேம்படுத்த வேண்டும். இது பருப்பு வகைகளின் பயிர்களில் மகசூல் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதில் என்பதில் ஐயமில்லை. இதன் மூலம் பருப்பு வகைகளின் முன்னேற்றத்தை உயிரி தொழில்நுட்பம் மூலம் நாம் நிறைய அணுகுமுறைகளை பயன்படுத்தலாம். நன்றி.
நேயர்களை, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பச்சை பயிரில் மஞ்சள் தேமலுக்கான உயிரி தொழில்நுட்ப அணுகுமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி முனைவர் சுதா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் விளக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.